நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை அடுப்படி முதல் அண்டம் வரை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு முனைவர் காமணி அவர்கள். வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
சார், இப்ப சமீபத்தில் சைபீரியாவில் வந்து இந்த மீட்டியோரைட் விண்கல் விழுந்தது அப்படின்ட்டு நம்ம செய்திகளில் பார்த்தோம், அதை பற்றி சொல்லுங்களேன். அன்றாடம் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு நீங்கள் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த சமீபத்தில் நடந்தது அப்படிங்கிறதுனால ஒரு இழப்பை வேற ஏற்படுத்தியிருக்குது, அதை பற்றி விரிவாக சொல்லுங்களேன்.
சூரிய மண்டலத்தில் சூரிய குடும்பம், சூரியன் தான் அப்பா, அவரை சுற்றி வரா மாதிரி 9 கோள்கள் இருந்தது, இப்போ 8 கோள்னு சொல்லிட்டுருக்கணும். புளூட்டோவை நம்ம விட்டுட்டோம். இந்த கோள்கள் ஒரு நீள்வட்ட பாதையில் அப்பாவே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்குது. இது இல்லாமல் உதிரியா நிறைய பாறைகள் கற்கள்லாம் கூட சுற்றி வருதுங்க. இதை வந்து குறுங்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கோள் அளவுக்கு இல்லை, அது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால குறுங்கோள். கூழாங்கல் சைஸில் இருக்கும், ஒரு குளிர்பதன பெட்டி சைஸ் இருக்கும், அல்லது குட்டி கார் சைஸில் இருக்கலாம், ஒரு லாரி சைஸ் இருக்கலாம், ஒரு குட்டி குன்று திருவண்ணாமலை மாதிரி ஒரு குன்றே கூட சுற்றி வரலாம். இதெல்லாம் குறுங்கோள்ன்ற பேரில் அடங்கும், ஆஸ்ட்ராய்ட்ஸ்னு பேர். இந்த குறுங்கோள்கள்லாம் எங்கே இருக்குது? இந்த சூரிய மண்டலத்தில் கண்டடத்தில் செதறி கிடக்குதா, இறச்சி விட்டா மாதிரினா அப்படி இல்லை, ஒரு பெல்ட் கட்டின மாதிரி செவ்வாய்க்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இந்த எல்லாரும் ஒன்றாக திரண்டு ஒரு பெல்ட் மாதிரி, இடுப்பில் ஒரு பெல்ட் கட்டியிருக்கிற மாதிரி ஒரு கச்சு மாதிரி சூரியனை சுற்றி வருது. சில பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு காலத்தில் சூரியனுடைய குடும்பங்கள் தோன்றும் பொழுது ஒரு கோள் இருந்திருக்கணும், அது வந்து லட்டு பிடிக்கும் பொழுது சில லட்டு உதிர்ந்து போய் பூந்தி பூந்தியாகிடும், அந்த மாதிரி பிடிக்க முடியாமல் சிதறி போனதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது ஜூபிட்டர் பக்கத்தில் இருக்கிறதுனால அதனுடைய ஈர்ப்பு சக்தி தாழாமல் பக்கத்தில் இன்னொன்று கோளை உண்டாக முடியாத அளவுக்கு ஒரு நிலை ஏற்பட்டு உதிரியாகி போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த குறுங்கோள். அந்த குறுங்கோள்களில் ஒன்று சில சமயம் திசை மாறி தன்னுடைய பாதையிலேருந்து விலகி சூரியன் நோக்கி ஓடி வரும், அப்பாவை தேடி அப்படியே ஆசையாக ஓடி வந்துடும், சூரியனுக்குள்ளே உள்ள விழுந்து அதோட சங்கமாகி எரிஞ்சு சாம்பலாயிடும். அப்படி வரும்பொழுது அது செவ்வாய் கோளை தாண்டி நம்ம பூமியையும் தாண்டி வரணும். அந்த நேரம் பூமி அந்த வழியில் இருந்ததுன்னு சொன்னால் பூமி மேலே படும். சில சமயம் பூமிக்கு சூரியனுக்கு பின்பக்கம் இருக்கும், அது வந்ததுனாக்கா நம்முடைய சூரிய பாதை வழியாக தாண்டா நம்முடைய பூமி அங்கே இல்லாமல் போகலாம். இப்படி எக்கச்சக்கமான குறுங்கோள்கள் அன்றாடம் கூட நம்மளுக்கு உள்ள நுழைந்து சூரியனுக்குள்ளே வந்து விழுந்துட்டு தான் இருக்குது, ஆனால் பூமி அது மேலே படுவதே இல்லை. சில நேரங்களில் பூமி மேலே பக்கமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு குறுங்கோள் ஆஸ்ட்ராய்டு ஒரு நாள் 27,000 கிலோமீட்டர் தள்ளி பூமியை கடந்து செல்லும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நமக்கு எதுவும் பாதிப்பு ஒன்றும் இல்லை, அது சொன்னது உண்மைதான். அதே மாதிரி அது நம்ம கடந்து போயிடுச்சு. பக்கமாக வந்தால் என்ன ஆகும்? ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் பிளாட்ஃபார்மில் நிற்கும் பொழுது நிற்காமல் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உங்களை தாண்டி போனால் எந்த மாதிரி ஒரு இறைச்சலும் சப்தமும் தடதடாவும் கேட்டு ஒரு பிரமித்து நிற்பீங்க இல்லையா? ஆனால் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே அது வந்து போயிடும். அந்த மாதிரி அது வருகின்ற வினாடிக்கு 27 கிலோமீட்டர் அதனுடைய வேகத்தில் அது பறந்து வருது. இந்த வினாடிக்கு 27 கிலோமீட்டருங்கிறது அது வேகத்தில் அது பறந்து வருது. வரும்பொழுது நமக்கு இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஆனால் குறுங்கோள்கள் வந்து சிறிதாக கூழாங்கல்லாக இருந்த போதோ அல்லது ஒரு சின்ன பெட்டி சைஸ் இருக்கும்பொழுது நமக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, கண்ணு கூட தெரியாது, எனக்கு சுயமாக ஒளி இல்லாது. அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி இப்போ நடந்து முடிஞ்சுது. ஆனால் அதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது எதிர்பாராத விதமாக மீட்டியோரைட் ஒன்று வந்து விழுந்திருக்கு. அது என்ன சார், நீங்கள் இப்போ குறுங்கோள்னு சொல்கிறீங்க, இப்போ மீட்டியோரைட்டுங்கிறீங்கன்னு, ஆஸ்ட்ராய்டுங்கிறது குறுங்கோள்னு சொன்னேன், மீட்டியோரைட்ஸுங்கிறது விண்கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த விண்கல்லும் நமக்கு இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்குது, உதிரியாக இருக்கக்கூடிய விடலை கூட்டம் சூரிய மண்டலத்தில் இருக்குது, ஆகாயத்திலும் இருக்குது, சூரிய மண்டலத்துக்கும் வெளியவும் இருக்குது. இந்த காஸ்மிக் கண்டிஷனில் எங்கெங்கேருந்தோ மிதக்கிற பாறைகளெல்லாம் வந்து சூரியனுடைய ஈர்ப்புனால இந்த குடும்பத்துக்குள்ளே வந்துடுது. விருந்தாளிகளாக, கூப்பிடாத விருந்தாளிகளாக வரும்பொழுது இந்த ஜூபிட்டர் இதெல்லாம் தாண்டி 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 வரும். இது மாதிரி மழை மாதிரி கூட சில சமயத்தில் வரும், மீட்டியோரைட் ஷவர்னு சொல்லுவாங்க. ராத்திரி நேரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா வானத்தில் இருட்டில் நிறைய நட்சத்திரங்கள் சர் சர் சர்னு விழுந்து போகிறத பார்க்கலாம், கூட்டம் கூட்டமாக. நிறைய பேர் சொல்லுவாங்க பெரிய பெரிய மனுஷன் யாரோ செத்துருக்காங்க, அதான் நட்சத்திரம் விழுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நட்சத்திரம் இல்லாது, நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியாமல் கண் சிமிட்டும் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பொருள் இருந்தாலும் அது ஒன்று ஒன்று சூரியன். நாம் ஆகாயத்தில் நம்ம வானமண்டலத்தில் பார்க்கின்ற அந்த ஒளி கீற்று வந்து ஒரு சின்ன கல், அந்த கல் வந்து கூழாங்கல்ல இருக்கலாம், அது பெருசாக இருக்கலாம். முன்னே சொன்னது குறுங்கோள்னு சொன்ன, இது வந்து மீட்டியோரைன்னு சொல்லக்கூடிய விண்கற்கள். அந்த ஒரு விண்கற்கள் தான் இப்போ அண்மையில் பூமியில் வந்து விழுந்துருச்சு. விழுந்துட்டே தான் இருக்குது, எங்கெங்கேயோ விழுது, கடலில் விழலாம், பாலைவனத்தில் விழலாம், மக்கள் வாழ்கின்ற இடத்துலையும் விழுந்திருக்கிறது. இந்த சமயத்தில் விழுந்ததும் கொஞ்சம் பெருசு, கிட்டத்தட்ட ஒரு 17 மீட்டர் குறுக்களவில் ஒரு பெரிய பாறை. பூமியினுடைய வடபகுதியில் சைபீரியா பக்கத்தில் காற்று மண்டலத்தில் நுழையும் போது பத்தி எரிஞ்சிருச்சு, வர வழியிலேயே அது வெடித்து சிதறிச்சு. ஆகாயத்தில் அதனுடைய பிரம்மாண்டமான வெளிச்சத்தை எல்லாரும் பார்த்தாங்க. வெள்ளைய மேக மூட்டத்தை உண்டாக்கிக்கிட்டு அது வானத்தில் பறந்து போய் பனி படர்ந்த இடத்துல போய் விழுந்தது. மக்களுக்கு எந்த சேதாரமும் ஆகலை. ஆனால் அருகாமையில் ஆகத்தில் போனதுனால அதனுடைய சப்தத்தினால வீட்டுக்கு இருக்கிற கண்ணாடியெல்லாம் நொறுங்கியிருக்குது. அந்த சிதறிய தூள்கள்லாம் கீழே விழும்போது ஒரு 100 பேருக்கு சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டதாக செய்தியில் படித்தேன். அப்புறம் அதனுடைய 3 துண்டுகள் சைபீரியாவில் பனிப்பாறையில் போய் பொத்தல் போட்டு உள்ளே போய் மறைஞ்சி போயிடுச்சு. ஒன்று மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் குறுக்களவுல ஒரு கிரேட்டர், ஒரு பள்ளத்தை மட்டும் குழியை ஏற்படுத்துதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அபூர்வம் தான். நல்ல வேலையாக நம்ம பூமியினுடைய வடப்பகுதியில் மக்கள் அரவம் இல்லாத இடத்துல விழுந்திருக்கு. நல்ல ஒரு டவுனுக்குள்ளே போய் விழுந்திருந்தனாக்க பெரிய விபத்தையே ஏற்படுத்திருக்கலாம். அப்படி இதுவரைக்கும் எதுவும் நடந்ததில்லை.
இவ்வளவு தூரம் ஒரு விஞ்ஞான முன்னேற்றம் உள்ள ஒரு உலகத்தில் இந்த மாதிரி விண்கற்கள், அப்புறம் வந்து குறுங்கோள் ஏற்கனவே கணிச்சிட்டாங்க, இந்த மாதிரி விண்கற்களை வந்து எவ்வளோ நாளைக்கு முன்னால் கணிக்க முடியும், அதை வந்து திசை திருப்புறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குதுங்களா?
குறுங்கோள்கள் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், நல்ல பவர்ஃபுல் டெலஸ்கோப்பில் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார். அது கண்டுபிடிச்சிட்டாக்கா அது வானத்தில் இருக்குது தெரியுது, ஆனால் எந்த திசையில் வருதுன்னு அவர் கண்டுபிடிக்கணும், எந்த வேகத்தில் வருதுன்னு தெரியணும். அதை வச்சு அதனுடைய ட்ராஜெக்டரின்னு சொல்லக்கூடிய அந்த பாதையை நம்ம வகுக்கணும். அந்த பாதையை வந்து வகுத்து நம்ம பூமிக்கு பக்கமாக வருதா, நம்மளுடைய கிராவிட்டிக்குள்ளே வருதா, ஈர்ப்பு சக்தி இருக்குதா, அந்த அருமான்றதை நம்ம பார்க்கணும். இது மாதிரி ட்ராக் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கம்ப்யூட்டேஷன் ப்ரோக்ராம் நமக்கு வேணும். அது கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட கொடுத்தா கூட நம்முடைய பூமியுடைய கிராவிட்டினுடைய ஒரு டைமென்ஷன், அதனுடைய ஈர்ப்பு சக்தியை வச்சுக்கிட்டு எந்த தூரத்தில் எந்த வேகத்தில் வந்தால் நமக்குள்ளே விழுவதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு கணிக்கலாம். அப்போ அந்த இடத்துல மட்டும் டெலஸ்கோப்பை பார்த்து ஏதாவது ஒரு ஆள் உருப்படி இந்த கிராஸ் பண்ணுதான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஜாக்கிரதையாக. பூமி வேறு சுற்றிக்கிட்டே இருக்குது, சுற்றுறதுனால அந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும் அது வேவு பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது ஆபத்தான ஒரு பொருள் முன்னெச்சரியாக கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம இதை வந்து தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுங்க. ஆனால் இந்த மாதிரியான பொருட்களுக்கு சுயமாக ஒளி இல்லை, சூரிய ஒளி பட்டாக தான் வர முடியும். அதனால் சக்தி வாய்ந்த டெலஸ்கோப் தேவை. மிக பெருசாக இருந்தால் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும், சின்னதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அப்போது டெலஸ்கோப்பாலும் பார்க்க முடியாமல் போயிடலாம். வெகு சீக்கிரமே அந்த பார்வை மண்டலத்தில் நகர்ந்து போயிருந்தாலும் அதை வந்து பிடிக்கிறதும் கஷ்டம். இப்போ இதற்காக வேண்டிய டெடிக்கேட்டட் கம்ப்யூட்டர் வச்சு சின்ன ஒளித்தொகையையும் அது கண்டுபிடிச்சி ஒளிப்புள்ளியை கண்டுபிடிச்சி அது மீட்டியோரைட் தான் அப்படிங்கிறது உறுதி செய்து அதனுடைய போகும் திசை வேகம் எல்லாத்தையும் கணக்கெடுத்து ஆபத்து இருக்குதான்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம மானிட்டரிங் பண்ண முடியும். அப்படி செய்தோம்னு சொன்னால் நம்ம வந்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி மீட்டியோரைட்டு மக்கள் வாழ்கின்ற இடத்துல விழாதபடி அது வருகின்ற பாதையிலேயே தான் இன்டர்செப்ட் பண்ணி ஒரு மிசைல் மூலம் அதை உடச்சி செதற வைக்க முடியும்.
இப்போ வானவியலை தவிர்த்து மானுடவியல்லிருந்து ஒரு கேள்வி, ஓசிடி அப்படின்ட்டு ஒரு டேர்மை நம்ம கேள்விப்படுறோம், அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்ட்டு, செய்ததையே செய்கிறது அப்படின்னா என்ன, அது எதனால் வருது, அதை ரெக்டிஃபை பண்ண முடியுமா, அதை பற்றிலாம் சொல்லுங்களேங்க சார்.
அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சிலர் வீட்டில் நான் பார்ப்பேன், ஒரு மாமி எப்போ பார்த்தாலும் கிச்சனில் வந்து கை கழுவிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அவங்க தண்ணி பிசாசுன்னுவாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ளே இதை மாதிரி உடம்புல அசுத்தம் இருக்கிற மாதிரியே ஒரு எண்ணம் இருக்கும், கை கழுவிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கும் கூட அது மாதிரி சில நேரங்களில் உண்டு, பூட்டிட்டோமா அப்படின்ட்டு, கேஸ் திறந்து வச்சுட்டு வந்துட்டோமா, கதவு பின் கதவு போட்டிட்டோமா அப்படின்னு இருக்கும், மறுபடியும் மறுபடியும் போய் செக் பண்ணுவோம். ஆனால் இதே ஒரு தொல்லையாக சில பேர் மனசில் இருக்கும், அது அப்சஷன் சொல்லுவாங்க. அப்சஷன் சொன்னால் ஒரு எண்ணம் திறந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு 7 தான் நமக்கு கரெக்டு, அதுன்னு அதையும் 7 தடவை செய்யணுன்ட்டு செய்வாங்க. மனசால் திருப்பி திருப்பி அந்த காரியத்தையே செய்யணும், மனசில் எண்ணி எண்ணி பார்ப்பாங்க. ஒரு பொருள் வாங்கினா 7 இருக்குதான்னு பார்ப்பாங்க, கூட்டுத்தொகை 7 வருதான்னு பார்ப்பாங்க, இப்படின்னு 7 வந்து ஒரு அப்சஷன். அப்புறம் இந்த அப்சஷனுங்கிறது எண்ணம் தொடர்பான இருக்கக்கூடியது. இந்த எண்ணம் வந்து செயலாக கூட வரும், அதை வந்து 7 தடவை ஏதாவது செய்யணும், ஆகாயத்தில் கையை ஆட்டி ஆட்டி 7 முறை ஆட்டிட்டு அப்புறம் ஒரு காரியத்தை செய்வாங்க. இதையெல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப கூச்சமாக இருக்குங்கிறதுனால ரகசியமாக போய் செய்வாங்க. ஆனால் செய்யாமல் விட்டோம்னா பெரிய வேதனை. இப்போ மனதளவில் எண்ணத்தில் அளவில் வந்து ஒரு பொருள் திரும்ப 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 நம்ம செய்ய சொல்லி தூண்டி எண்ணம் வந்துகிட்டே இருந்தால் அது அப்சஷன். செயல்முறையில் பார்த்தோம் சொன்னால் கம்பல்ஷன், இதை செய்யணும் அப்படின்னு கம்பல்ஷன். சில பேர் வீட்டிலேருந்து வீட்டுக்கு நடந்து வரும்பொழுது பிளாட்ஃபார்மில் உள்ள கல் மேலே அந்த கல்லிலே தான் கால் வச்சுட்டு வருவாங்க. சந்திப்பில் கால் வச்சிட்டோம்னாக்கா ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு முதல்ல விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க. வீடு வந்து சேர முடியுமான்னு நினச்சி பாருங்கள், யாரோ ஒருத்தர் குறுக்க வந்துட்டார், அந்த சமயம் பார்த்து நகர்ந்து போயிட்டோம்னு சொன்னால் தெரியாமல் ஒரு பாறையிலேருந்து இந்த பிளாட்ஃபார்மில் போட்ட கல்லில் ஸ்லாபில் இன்னொரு ஸ்லாபுக்கு நடுவில் இருக்கிறதுல காலை வச்சிட்டோம்னாக்கா பாண்டி ஆடும்போது கோட்டில் காலை வச்சாக்க அவுட்டுன்னு சொல்கிற மாதிரி இவர் மனசில் அவுட் ஆகிடுவார். மறுபடியும் பின்னாடி நடந்து வருவார். அது வந்து அவர் ஒழுக்கமாகும். வீட்டுக்கு வந்த பிறகு நம்முடைய டேபிளில் வந்து இப்போ ரப்பரை வந்து கரெக்டாக வச்சோமா, பென்சில் பக்கத்தில் வச்சேனா, பென்சிலுக்கு அந்த பக்கம் வச்சேனா, ஒரே ராத்திரி முழுக்க இருக்குது. மறுநாள் போய் ட்ராயர் திறந்து பா கரெக்டாக பென்சில் பக்கத்தில் தான் வச்சேன்னா, இப்படியெல்லாம் வந்து செய்கின்ற செயலில் கூட ஒரு கம்பல்ஷன் பார்ப்பாங்க. பூட்டை பல முறை இழுத்து இழுத்து பார்ப்பார்கள். தன்னுடைய தோற்றத்தில் ஏதாவது மாற்றம் இருந்தான்னு பார்ப்பார்கள். செயலில் ஒரு கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி ஓம் அப்படின்னு ஆகாயத்தில் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் தான் சாவியை கொண்டு அது உள்ளே போடுவாங்க. அக்கம் பக்கம் பார்ப்பாங்க, நம்ம இந்த சேட்டை பண்ணுறது யாராக பார்க்குறாங்களான்னு. பார்க்காத போது ஓம்ன்றதை எழுதிட்டு அப்புறம் உள்ளே போடுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே போக முடியாது. ஒரு மணி நேரம் வந்தாலும் யாராவது ஒருத்தர் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க அந்த பக்கம் திரும்ப போது தான் செய்ய முடியும், இல்லைன்னாக்கா கதை திறக்கவே மாட்டார். இந்த மாதிரியானது ஒரு மனநோய். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவியர் வந்து மூளையில் நம்முடைய உணர்வு மண்டலம்னு ஒன்று இருக்குது, அந்த ரிவார்ட் சென்டர். எதையும் செய்தாலும் ஒரு பாராட்டு நமக்கே நம்ம கொடுத்துக்கிற ஒரு சொட்டு, அதுக்குன்ற ஒரு இடம். அப்புறம் ப்ரீஃபான்டல் கார்டெக்ஸ்ன்ட்டு முன்மூலையில் ஒன்று இருக்குது. இந்த ரெண்டுக்கும் ஒரு லூப் இருக்குது. இதை செய்தால் உனக்கு நல்லது, இது செய்தால் நல்லதுன்றது அது செய்யும். இந்த லூப் வந்து நமக்கு வந்து எப்போ ஓப்பனாக தான் இருக்கும். லூப்னால் முடிவடைந்தது, நமக்கு திறந்துருக்கும். எப்போயாவது ஒரு சமயம் ஒரு நல்ல காரியம் செய்துட்டு வச்சுங்க, ஒரு நல்லா பாடினா ஃபஸ்ட் கிளாஸாக பாடுறீங்க நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மரியாதை, அதோட நமக்கு அந்த லூப் முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னொரு காரியம், யார் செய்தது நல்லா இருக்கே இந்த குழம்பு அப்படின்னா, நான் தான் பண்ணேன் அப்படி. பரவாயில்ல, நீ சமையலாம் பண்ணுவீங்கன்னு தெரியாது போச்சே அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாராட்டு, அதோட முடிஞ்சுது. இப்படி நமக்கு வந்து திறந்த ஒரு லூப்பாக நமக்கு இருக்கும். சில காரியங்களை செய்கிறோம், பாராட்டு கிடைக்க சந்தோஷம். இவங்களுக்கு எப்படின்னா இது லூப்பு பூர்த்தி ஆகிடுச்சு, திரும்ப திரும்ப செய்தால் தான் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அது செய்யறதை விட்டுட்டோனாக்கா ஏதோ இழந்ததாக போயிடும். அந்த லூப்பை நம்ம உடைக்கணும். இந்த லூப்பை எப்படி உடைக்கிறது, இந்த லூப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த டோப்பமைன் அப்படின்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது அதீதமாக இவங்க முன்மூலையில் வந்து செயல்படுவதனால, அந்த போக்குவரத்து வந்து திரும்ப திரும்ப செய்வதனால, செய்ய தூண்டுவதனால அந்த பாராட்டு அவங்களுக்கு வேணும். இல்லைன்னா ஒரு இழப்பு, தனிமையில் விடப்பட்ட நிலை, சோகம், பயம் சில சமயத்தில் வந்துடும். இதெல்லாம் வருவதற்கு காரணம்னால ஆன்டி டோப்பமைன். இந்த டோப்பமைனை கொஞ்சம் அளவு குறைக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருக்குதான்னு பார்க்குறதுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த மருந்தை சாப்பிடும்போது ஓரளவுக்கு இதிலேருந்து நிவர்த்தி அடைகிறார்கள். சர்ஜரி மூலம் கூட செய்ய முடியும்னு எதிர்காலத்தில் செய்வார்கள். ஆனால் எந்த சுற்று எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது இன்னும் அது முடிவடையலைங்க. இது வரைக்கும் லிம்பிக் சிஸ்டத்துக்கும் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சுற்று தான் இதுக்கு காரணம், ஒரு நரம்பு சுற்று அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
அதாவது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாங்க சார், ஒரு சின்ன அளவில் அந்த டிவியேஷன் இருக்கும். அது சில பேருக்கு அதிகமாக தெரியுது, அதனால இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம். ஆனால் என்ன திடீர்னு யாரோ ஒருத்தங்க பார்க்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவருக்கு ஒரு இழப்பு மாதிரி இருக்குது. மனிதர்கள் பலவிதம் அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி. சரிங்க சார், இப்போ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து குறித்த ஒரு கேள்வி. சாப்பிடக்கூடிய உணவை வந்து செரிமானம் பண்ணுற சக்தி வந்து நார்ச்சத்துக்கு இருக்குது அப்படின்ட்டு கேள்விப்படுறோம். இந்த நார்ச்சத்து எதுக்காக சேர்த்துக்கணும் அதை சொல்லுங்களேன். இன்னொன்று, இந்த கான்ஸ்டிபேஷனை வந்து நீக்கிறது வந்து நார்ச்சத்து தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கான்ஸ்டிபேட்டட் பாடிக்கு வந்து நார்ச்சத்து நிறைய சாப்பிடணும் அப்படின்ட்டு. நார்ச்சத்துன்னு அது எது இதில் இருக்குது, அது உணவில் எதுக்கு சேர்த்துக்கணும், அதாவது இப்படி தான் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது வரைமுறை இருக்குதா சொல்லுங்களேன்.
நார்ச்சத்து பற்றி சில மித்தெல்லாம் இருக்குது, அதை பற்றி ஒரு பூடகமான ஒரு தகவல், அதை சரியாக புரிஞ்சுக்கொள்ளாமல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நார் அப்படின்னு சொன்னால் தேங்காய் நார், அப்புறம் ப்ரெஷ்ஷில் இருக்கக்கூடிய நார், அப்படி கொத்து கொத்தாக கையில் தூக்கி பார்க்குற நார் மாதிரி நினச்சிக்கிறாங்க. சில சமயத்தில் வாழைத்தண்டை கூட நம்ம அம்மா சீவும்பொழுது அதில் நிறைய நார்கள் வரும். இப்படி இருந்தால் தான் நமக்கு உணவு வேணும் போல்றது, நாரை சாப்பிட்லாமா அப்படின்னு நினச்சிக்கூடாது. கண்ணுக்கு தெரியாத நார் இருக்குது. இப்போது நம்முடைய போட்டிருக்க சட்டையை வந்து எதனாலான பருத்தி, பருத்தி இழை, பருத்தி நூல், பருத்தி நூலை நீங்கள் இன்னும் பிரித்து பார்த்தீங்கன்னா பருத்தி இழை இருக்கும். பருத்தி இழையை நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதுக்குள்ளேயும் வந்து நிறைய நார்கள் இருக்கும். அதைத்தான் நான் சொல்கிறோம், அது வந்து பேசிக் யூனிட், அந்த நாரினுடைய அடிப்படை பொருள், அதுதான் நார் சத்து. நம்ம கண்ணால் பார்க்குற இந்த பெரிய கையில் எடுக்கிற நாருன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கற்றாழை நார், சணல் நார், அப்புறம் பூ தொடுக்கிறது கூட நார்ன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி நாரெல்லாம் சாப்பிட்டு மெழுகணுன்ற அவசியம் இல்லைங்க. உணவுப் பொருளில் சாப்பிடுகின்ற காய்கறிகளில் நார் கட்டாயம் இருக்கும். அது கண்ணுக்கு தெரிஞ்ச நாரும் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத அந்த நார்களுக்கு நாராக இருக்கும் இல்லையா, நார்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோஸ்கோப்பிக் நார், அது தான் வந்து யூனிட்னு சொல்கிறோம், அடிப்படை அழகு. அது உணவில் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். இதுக்காக நார் முழுங்க வேண்டாம், தானியங்களே நார் இருக்குது. எந்த மாதிரி தானியன்னா பாலிஷ் பண்ணாமல் இருக்கணும், ரொம்ப வெள்ளையாகிடக்கூடாது. இப்போ ப்ரெட்டு வாங்கும்போது கூட பார்க்கும்பொழுது பார்த்தா நல்ல வெள்ளையாக இருக்கிற பெல்லு வாங்குறது விட ஹோல் வீட்டில் கொடுத்த ப்ரெட்டுன்னு சொன்னால் நீங்கள் அதை சாப்பிட்றது நல்லது. ப்ரெட்டே கூட மலச்சிக்கலுக்கு காரணம், ஆனால் அதில் நார் இருக்கக்கூடியது இருக்கிறதுனா ஓல் வீட், இந்த முழுசாக பாலிஷ் பண்ணாதலேருந்து எடுத்துருக்கோம், மைதா இல்லாதது அப்படின்றது. இப்போ மைதா பொருளை சாப்பிடும்போது நாரே கிடையாது, அதனால தான் பரோட்டா சாப்பிடாதீங்க, மைதாவில் செய்த பொருளை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறது காரணம், அதில் ஒரு துளி கூட நார் கிடையாது, எல்லாத்தையும் பவுடராக்கி நாரே பவுடர் பண்ணிடுறோம், நாரே அங்கே இல்லை, மைக்ரோஸ்கோப்பிக் நார் கூட இல்லை. சரி, நாருக்கும் இந்த ஜீரணத்துக்கும் என்னங்க சம்பந்தம், அது எதுக்கு நம்ம சாப்பிடணும்? நாருக்கு ரெண்டு பண்பு இருக்குதுங்க. ஒன்று, அது வந்து ஜீரணிக்க முடியாத பொருள். அப்போ சக்கை இன்னொன்று உண்டாகும், மலம்னு ஒன்று உண்டாகணும்னு சொன்னால் அந்த ஜீரணத்துக்கு ஆன பிறகு மலத்துக்கு ஒரு டென்சிட்டி கொடுக்கும், அது இருந்தால் தான் அது உடம்பை வந்து நசுக்கி வெளியே தள்ளும், அந்த டென்சிட்டி கொடுக்கறது இந்த நார். இன்னொன்று, வாட்டர் அப்சார்பிங் கெப்பாசிட்டி, தண்ணீரை எரிஞ்சுக்கொள்ளும். நம்முடைய பெருங்குடலில் வரும்பொழுது முக்கியமான வேலை நடக்குது, அங்கே ஜீரணம் நடக்கிறதில்ல, ஜீரணம்லாம் சிறுகுடல் நடக்குது, ஜீரணமான பொருள் உறிஞ்சுகின்ற இடம் வந்து நம்முடைய பெருங்குடல். அதில் பெருங்குடலில் வரும்போது பெரிய குடலாக இருக்கிறதுனால அங்கே உணவெல்லாம் சக்கையாகப்படுது, பாலெல்லாம் உறிஞ்சிக்கப்படுது, நல்ல அன்னப்பட்சி மாதிரி நமக்கு தேவையானதெல்லாம் அதை உறிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதில் பெரும்பாலும் தண்ணீர் உரியப்படுது. நம்ம குடித்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சார், எங்களுக்கு தண்ணி பஞ்சமே கிடையாது சார், நாங்கள் ஏன் கவலைப்படணும்னுலாம் சொல்ல வேண்டாம். நம்முடைய உடம்புக்கு நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களா குடிக்க மாட்டீங்களா, நீங்கள் பாலைவனத்தில் இருக்கீங்களா அல்லது வந்து குறிஞ்சி நிறத்தில் வாழ்கிறீங்களா தெரியாது. குடலுக்குள்ளே இவர் சாப்பிட்ட உணவில் தண்ணீரை வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ ரத்தத்தில் கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது அதனுடைய வேலை. மினிமம் தண்ணியை கொஞ்சம் விட்டு வைக்கணும், அப்போ தான் வந்து மலம் வந்து ஈஸியாக வெளிவரும். ஆனால் அந்த கோலானுக்கு அது தெரியாது, இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு தானே வரும், இந்த மனுஷன் எப்போ தண்ணி குடிப்பான்னு தெரியாது. இவன் பாலைவனத்தில் இருக்கானால, சைபீரியாவில் இருக்கானால, அது வந்து கோயம்புத்தூருக்கானான்னு நம்முடைய குடலுக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவனுக்கு தண்ணியை மிச்சப்படுத்தணும், குடிக்கிற தண்ணியை வந்து ரத்தத்தில் கொண்டு போய் சேர்க்கணும், அது வீணாக இப்படி போகக்கூடாதுங்கிறதுனால தண்ணீரை உறிஞ்சிக்கும். அப்படி உரியும் பொழுது நார் சக்தி இல்லைன்னு சொன்னால் அந்த மலத்தில் வந்து நார் தண்ணியை பிடிச்சி வைக்கிற கெப்பாசிட்டி இல்லைன்னா எல்லா தண்ணியும் கோலான்னு உறிஞ்சிக்கும், அப்போது அந்த மலம் வந்து கெட்டியாகிடும். இப்போ உடல் சூட்டினால அது வெப்பமாகி அது வந்து வெளிவரத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு கெட்டியாக உள்ளே நின்று போயிடும், அது பின்னாடி வர உணவு அங்கேயே நின்று போயிடும். இவர் தான் பழக்கமாக நார் இல்லாத சாப்பிட்றவர் தானே, மைதா பொருளையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால மலச்சிக்கல் வர்றதுக்கு இதுதான் காரணமாக இருக்குது. இது என்னுடைய பின் விளைவுகளை தான் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாரும் அனுபவிக்கின்ற ஒன்று தான், கேஸ் ஃபார்மேஷன்லாம் பிரச்சனைலாம் இருக்குது. ஆகவே மக்களே, நண்பர்கள் எல்லாரும், நார் இருக்கிற பொருளுங்க கண்ணுக்கு தெரிந்த நார் வேண்டாம், தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், பாலிஷ் செய்யாத எந்த பொருளாக இருந்தாலும் சரி, பருப்பாக இருந்தால் கூட சரி, அதிகமாக பளபளப்பு நிறம் இருக்கணும்லாம் பார்க்காதீர்கள். கொஞ்சம் அப்படியே அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை அப்படியே உண்மையிலே கொஞ்சமாக பதம் செய்திருந்தாலும் கூட அது நல்லதுன்னு நினச்சி சாப்பிடுங்க, இதுதான் ரொம்ப அவசியம்.
சார், இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரீஃபைன்டு ஆட்டா, ரீஃபைன்டு ஆயில், ரீஃபைன்டு சுகர், ரீஃபைன்டு மைதா அப்படி தான் வருது. அப்போ இந்த ரீஃபைன்டு அப்படிங்கும்போது மனித நடைமுறைக்கு தான் அந்த ரீஃபைன்டு இது வேணுமே தவிர நம்ம சாப்பிடக்கூடிய பதார்த்தங்களுக்கு அல்ல அப்படின்னு சொல்கிறீங்களாங்க சார்?
ரிஃபைன்டு வந்து நம்ம மனசில் தான் இருக்கணும், நம்ம சாப்பிட்ற பொருளில் ரிஃபைன்டு இருக்கக்கூடாது. நம்ம மனசு ரிஃபைன்டு ஆகாதனால தான் இந்த பிரச்சனையே ஆகுது. இது வந்து காமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சார், காமன்னா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அது வந்து பாலியல் சம்மந்தப்பட்டதுன்னு இல்லைங்க. தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய புருஷார்த்தங்கள்னால காமங்கிறது ஒன்றுன்னா, மனிதனுக்கு இந்த ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் கண்களுக்கு எத்தனையோ வகையான கலரை பார்க்க முடியும், 60 மில்லியன் கலரை பார்க்க முடியும் அப்படின்னு கம்ப்யூட்டரில் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்கிறோம். ஏன்னா அந்தளவுக்கு ஹை டென்சிட்டி டிவியில் அவ்வளோ நிறங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போனா அந்த அத்தனை நிறத்தை உங்களால் பார்க்க முடியும், அப்போது வாய்ப்புகள் அதிகமாகிடுது. வாய்ப்புகள் அதிகமாகும்போது மனதுக்கு சுதந்திரம் இருக்குது, தேர்வு சுதந்திரம். இப்போ சுதந்திரமும் கொடுத்து வாய்ப்பையும் கொடுத்தாக்கா அவனை அழிக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே வேண்டியதில்லை. ஒரு மிருகத்துக்கு வாய்ப்பே கிடையாது, அது என்ன சாப்பிட்ணுன்னா அதுக்கு இவ்வளோ தான் சாப்பிட்ணும்னு கணக்கு இருக்குது. ஒரு குருவிக்கு என்னென்ன சாப்பிட முடியும் அதான் சாப்பிட முடியும், ஒரு புழு சாப்பிடும் தானியத்தை சாப்பிடும், அதுக்காக வேண்டி அது வந்து சம்மந்தமே இல்லாமல் செத்துப்போன ஒரு மாமிசத்தை வந்து குருவி சாப்பிட்றதில்ல, அது வந்து வல்ச்சர் சொல்லக்கூடிய பருந்து சாப்பிடு. அப்போ ஒவ்வொரு விலங்குக்கும் சாப்பிட்றது என்னங்கிறது ஒரு வரம்பு இருக்கிறது, சுதந்திரமும் அவ்வளோதான் இருக்குது. அது வந்து சமைச்சு சாப்பிட்லாமா, அதுக்கு வந்து கொஞ்சம் கலர் ஆட் பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் பொரியலில் பண்ணி பண்ணலாமான்றதெல்லாம் கிடையாது. மனிதனுக்கு இந்த வரம்பு இல்லாத சுதந்திரமும் வரம்பில்லாத வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அவனுக்கு தொல்லைகள்லாம் வருது. இதில் ஒன்று, இந்த மாதிரி உணவுப் பொருளில் வந்து ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறத்துக்கு அதிகமாக வந்து முக்கியம் கொடுக்குறான், அதனுடைய ஃபைன்னஸ் எவ்வளோ நயமாக இருக்குது, எவ்வளோ பளபளப்பாக இருக்குது, எவ்வளோ நிறமாக இருக்கிறதுன்ட்டு பார்க்குறான். ஆனால் உண்மையில் சத்தில் இருக்கக்கூடியது வந்து நமக்கு கண்ணு மறைக்கிது, சத்தை வந்து நீங்கள் நீக்கின பிறகு தான் இதெல்லாம் கிடைக்குது. அப்போ சத்தான பொருளை நீங்கள் பார்க்கும்பொழுது அது அழகாமல் இல்லாமல் இருக்கலாம், கலகல பளபளப்பாக இல்லாமல் இருக்கலாம், சுரசுரப்பாக இருக்கலாம், அது வந்து கொஞ்சம் டல் கலராக இருக்கலாம். இது தான் நமக்கு நல்லதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இப்போ மனிதன் கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரமானது வாய்ப்பை இவன் தப்பாக பயன்படுத்துகிறான். அந்த அறிவு இல்லாத போது மிருகங்களை வந்து அதை அப்படியே சாப்பிடுதுங்க. நாம் என்ன பண்ணுறோம், சக்கையை எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் வந்து சுத்தன்ற பேரில் நம்ம நீக்கிடுறோம். ஆனால் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நம்ம பயன்படுத்தி நல்ல விதத்தில் வாய்ப்புகளை குறைத்து உணவு பதார்த்தங்கள் எப்படி நம்ம எடை போடணுங்கிறது தெரிஞ்சுக்கணுங்க. வெளித்தோற்றத்தை பார்த்து நம்ம பார்க்காமல் உள்ளே அந்த பொருள் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, எந்த ஒரு சத்தான பொருளும் வந்து அழகாக இருக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. அழகில்லாமல் நிறம் குறைவாகவோ பளபளப்பு குன்றியோ இருந்ததுன்னா அதில் நார்சத்து நிச்சயம் இருக்குங்கிறத நம்பணும். எது ஒன்று அதிகமாக வெண்மையாகவோ பளபளப்பாகவோ ரொம்ப நயமாக இருக்குதோ அங்கே நார்சத்து இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இதே அடிப்படையை ஒரு உதாரணமாக வச்சுக்கிட்டு எந்த பண்டம் வாங்கினாலும் அதுக்கு பார்த்துக்கொள்ளுங்க.
ரொம்ப எளிமையான விளக்கம் கொடுத்தீங்க. எது எதில் நார்ச்சத்து இருக்குது, எது எது இல்லை அப்படின்ட்டு பார்த்த உடனே தெரிகிற மாதிரி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் விண்கல் தொடங்கி நார்ச்சத்து வரைக்கும் நிறைய அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. விளக்கங்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
வணக்கம் நேர்களே, நன்றி.
இதுவரை அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். உங்கள் கேள்விகளுக்கு விடையளித்தார் முனைவர் க. மணி அவர்கள். உடன் உரையாடினார் என். கோமா. உங்களது கருத்துக்களையும் எண்ணங்களையும் எங்களுக்கு தொலைபேசி மூலம் தெரிவிக்க 243105 என்ற தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள்.